வணக்கம் திரு அவர்களே.
வணக்கம்.
உடனடியாகவோ அல்லது சற்று தாமதித்தோ சசிகலா வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக தெரிந்தெடுக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர் முதலமைச்சராக கூட மாறக்கூடும். இந்த பின்னணியில் தமிழக அரசியல் எப்படி நகரப்போகிறது என்று உங்களுக்கு படுகிறது?
ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து அவருடைய நிழல் போல் இருந்தவர் சசிகலா தான். அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு 91 தேர்தலுக்கு பிறகு அவருடைய தலையீடு என்பது ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி சந்தேகத்திற்கமில்லாத அளவிற்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலிருந்து அமைச்சரவையில் அதிமுக அமைச்சரவையில் யார் வர வேண்டும் என்பதிலிருந்து தேவைப்பட்டால் சில அமைச்சர்களை நீக்குவதிலிருந்து எப்பொழுதுமே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் ஜெயலலிதாவினுடைய அபிமானத்தை பெற்றவர். மறைமுகமாக ஒரு நிழல் அதிகார மையமாக அவர் இருந்து வந்திருந்தார். கடந்த 35 ஆண்டு காலமாக அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். அதனால் திடீரென்று சசிகலா வந்து கட்சியை நிர்வகிக்கிறார் என்று சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னா அவர்தான் ஒரு நிழல் அதிகார மையம், அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. அவரை எதிர்த்து கட்சியில் யாரும் கோலோச்சியதாக வரலாறு இல்லை. சசிகலாவை எதிர்த்து சசிகலாவுக்கு எதிராக அரசியல் செய்து அதே சமயத்தில் அதிமுகவில் செல்வாக்கோடு வளம் வந்த தலைவர்கள் யார் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆகையால் அவர் ஒரு அதிகார மையம்தான், சந்தேகமில்லை. இப்பொழுது முதல் முறையாக ஜெயலலிதாவின் இடத்தை அவர் இட்டு நிரப்புவாரா என்ற கேள்வி எழுகிறது. அது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலையை பொறுத்தது. எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு நேற்று வரை அவரோடு சினிமாவில் நடித்த நடிகை தானே, அவர் எப்படி நாங்கள் எம்ஜிஆர் இடத்தில் நிற்பாட்ட முடியும் என்று பல அதிமுக தொண்டர்கள் கேட்ட காலம் உண்டு. ஆனால் வெகு குறுகிய காலத்திலே 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அதிமுகவினுடைய அசைக்க முடியாத சக்தியாக ஜெயலலிதா மாறினார். இது அந்த தொண்டர்களுடைய மனநிலையை பொறுத்தது, தமிழக அரசியலினுடைய அத்தியாவசியத்தை பொறுத்தது. அன்று எழுந்த திமுக எதிர்ப்பு அலையினுடைய மையப்புள்ளியாக ஜெயலலிதா உருமாற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. காங்கிரஸ் அன்னைக்கு ராஜீவ்காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ் முழு ஆதரவை அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் கொடுத்தது. அதனுடைய விளைவு அவர் ஒரு அதிகார சக்தியாக மாறினார், அதிமுகவினுடைய முகமாக அவர் மாறினார். இதே போல் ஒரு சூழல் இன்று தமிழகத்தில் வரும் பட்சத்தில் சசிகலாவினுடைய அபிரிதமான ஒரு செல்வாக்கை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா என்பது தெரியவில்லை. மிக முக்கியமான காரணம், திமுக இன்று கருணாநிதிக்கு அடுத்த கட்டம் என்ன என்பது பற்றி யோசிக்க ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. திரு ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக நியமிக்கலாம் என்ற ஒரு பேச்சு அடிபடுவதாக ஊடகங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக எதிர்ப்பு ஓட்டினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு ஒரு வலுவான தலைவர், அதனுடைய வாக்கு வங்கிகளுக்கு ஒரு அசைக்க முடியாத தலைவர் தேவைப்படும் பட்சத்தில் அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது சசிகலாவாக கூட இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக சசிகலா இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். காரணம், அவர்களுடைய வாக்கு வங்கி, அபிரிதமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுடைய பிரதிநிதியாக சசிகலா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் சரி, காவிரி படுகையில் இருக்கக்கூடிய சமூகங்களில் இருப்பவர்களுக்கும் சரி, அதிமுக தான் ஒரு அசைக்க முடியாத ஆதரவு தளம். அவர்களுக்கு அந்த சமூகங்களிலிருந்து ஒருத்தர் வரும் பட்சத்தில் அது தங்களுக்கு மிக மிக பாதுகாப்பான ஒரு அரசியலை உருவாக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் அவரே வருவதற்கான வாய்ப்புகள் மறுக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவரை விட்டால் என்று வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நீங்கள் புதிதாக தேடி எடுக்க வேண்டியிருக்கும். இனிமேல் ஒரு சினிமா அரசியல்வாதி, சினிமா நடிகரை அரசியல்வாதியாக ஆக்க முடியாது அதிமுகவில். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை அவர்கள் உருவாக்கவும் இல்லை. ஆகையால் பலர் சொல்லலாம், சசிகலாவுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர வேறு எந்த பொறுப்பையும் ஜெயலலிதா கொடுக்கவில்லை. உண்மைதான், அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியோ இல்ல மாநில அளவில் மகளிர் அணி செயலாளர் பதவி இந்த மாதிரி எந்த பதவியும் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு அபிரிதமான செல்வாக்கோடு அவர் கட்சியில் திகழ்ந்து வந்திருக்கிறார். ஆகையால் கட்சியை டேக் ஓவர் செய்வது என்பது ஒரு இயல்பாகத்தான் நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று மூத்த தலைவர்கள் பல பேர் அவருடைய வீட்டுக்கு போய் நிற்பதை பார்த்தால் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எந்த சிரமமின்றி நடக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். இது அதிமுகவினுடைய இயல்பு அப்படித்தான். ஆங்கிலத்தில் சொல்ல போனா இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் ஆர்கனைஸ்டு மாப். அவ்வளவுதான், அவர்களுக்கென்று ஒரு திட்டமிட்ட கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. எப்பொழுதுமே ஒரு தலைமைக்கு விசுவாசமாக இருப்பதை மட்டுமே தங்களுடைய கொள்கையாக கொண்டவர்கள். அதனால அவர்களுடைய கட்சியில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறுவதோ இல்ல கட்சி அதிகார மாற்றம் நடைபெறுவதோ எந்த விதத்திலையும் நாம் அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. அது அந்த கட்சியினுடைய இயல்பு அப்படித்தான். கொள்கை கோட்பாடு பத்தி விவாதம் எல்லாம் நடக்காது அங்க எல்லாம். அதனால இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமே தவிர இது நம்ம அதிர்ச்சி அடைவதற்கான ஒரு விஷயமும் அல்ல. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர் ஒரு சிறந்த நிர்வாகியாக வருவாரா என்பதெல்லாம் அதெல்லாம் நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவருக்கு எந்த விதமான நிர்வாக ரீதியான அனுபவமோ இல்ல பாண்டித்யமோ உள்ள தெளிவோ அவருக்கு எந்த விதத்திலும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய சூழல் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையை கொண்டு வரும் பட்சத்தில் நம்மால் நம்மளுடைய இயலாமையை நினைத்து வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை.
ஆனால் இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி நடிகர் விஜய், ரஜினிகாந்த் போன்றவர்கள் தமிழக அரசியல் நுழையக்கூடும் என்பதாகப்படுகிறதா?
1996 ஆண்டு தேர்தல் தான் ரஜினிகாந்தனுடைய உச்சகட்ட அரசியல் பிரவேசத்திற்கான தளம். அதை அவர் அப்போது தவறவிட்டு விட்டார். இனிமேல் திரும்ப அவர் அரசியலுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும், அவர் வந்தால் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இவர் எப்படி திரையிலில் ஜொலிக்கிறாரோ அதே அளவுக்கு அரசியலும் ஜொலிப்பாரா என்பதெல்லாம் இன்று நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்கள் என்றுதான் எனக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், உருவாகி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ், அன்று இருந்ததை விட இன்று எழுந்திருக்கக்கூடிய விஜயகாந்தனுடைய அரசியல் பிரவேசம், திருமாவளவனுடைய அரசியல் எழுச்சி, சீமானுடைய அரசியல் பிரவேசம், இடதுசாரிகளுக்கான என்றைக்குமே குறையாத வாக்கு வங்கிகள், இன்று பல தளங்களில் தலித் அரசியலும் சரி, தமிழ் தேசிய அரசியலும் சரி, ஒரு புதிய வேகத்தோடு ஒரு புதிய பாய்ச்சலோடு இருக்கும் பட்சத்தில் ரஜினிகாந்த் என்ன மாதிரியான கொள்கை கோட்பாடுகளை மக்கள் முன் வைப்பார் என்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. அவருடைய கரிஸ்மா என்று சொல்வோமே, அந்த கரிஸ்மா அதனுடைய சரிவை அன்றே ஆரம்பித்தது, இன்று ஒரு ஓட் கேச்சிங் ஃபினாமினா அல்ல என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
திராவிட கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் இரு பெரும் கட்சிகளும் சிதைந்து அந்த வெற்றிடத்தை பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் கட்சி போன்ற தேசிய கட்சிகள் நிரப்பும், எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் இல்லாமல் போகும் என்று சிலர் கூறுகின்றார்களே.
அதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை என்ற என்னால் அறுதியிட்டு கூற முடியும். முதல் காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் என்பது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தேசிய கட்சியாக இனிமேல் அது செயல்பட முடியுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் வரலாற்று பூர்வமாக நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய போக்கையும் ஆராய்ந்தால் எப்பொழுதுமே அது மாநில தலைவர்களுடைய செல்வாக்கின் கீழ் தான் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மூப்பனார் தான் இன்றமும் தெரிந்த முகம், காங்கிரசினுடைய தெரிந்த முகம் அவர்தான். வாழப்பாடி ராமமூர்த்தி என்ற ஒரு தலைவர் இருந்தார், அவர்தான் தெரிந்த முகங்கள். எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை தெரியும்? இவர்கள் தான் ராகுல் காந்தியை தமிழகத்துக்கு அறிமுகம் செய்கிறார்கள், இவர்கள் தான் நேருவினுடைய குடும்பத்தை அறிமுகம் செய்கிறார்கள். காமராஜரை மீறிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்னமும் இல்லை. யாரும் தமிழ்நாட்டுக்கு எந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரரும் நேருவின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்வதில்லை, காமராஜர் ஆட்சியை தான் கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதாவது என்னென்றால், மாநில தலைவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உயரிய ஒரு மரியாதை ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்துதான் இருக்கிறது. அவர்கள் தான் காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக தூக்கி நிறுத்தியவர்கள். திராவிட கட்சிகள் அவ்வளவு அதாவது முற்றுமாக சிதைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்ப இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை சிதைந்தால் கூட, ஒருவேளை உடைந்தால் கூட, அவை மாற்று பிராந்திய கட்சிகளாக மாநில கட்சிகளாக உருவாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர அவை ஒருபோதும் தேசிய கட்சிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்கிறோமே, போட்டி சூழல் நிறைந்த அரசியலில் தேசிய அரசியலுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கிறது. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் தனித்து நின்றால் அவர்களுடைய வாக்கு விகிதம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இடங்களை நிரப்ப, ஒருவேளை இருபெரும் திராவிட கட்சிகள் உடைந்தால் கூட, அந்த இடங்களை நிரப்ப போகிறவர்கள் சீமான் மாதிரியான நாம் தமிழர் கட்சியோ திருமாவளவனுடைய தலித் இயக்கங்களோ இவைகள் தான் அதனுடைய இடங்களை நிரப்ப முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றபடி தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் ஆதரவோ அபிமானம் வாய்ப்பு இருப்பதாக நான் கணிக்கவில்லை.
மிக்க நன்றி திரு அவர்களே.
மிக்க நன்றி.